பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்த நாம் தேவனே.
மாணவர்களே, வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேட்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்நாட்களிலே நாம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை கற்று வருகிறோம். 25 அதிகாரம் முதல் 32 அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே புதிய பிரிவிற்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். இங்கே இஸ்ரவேலை சுற்றியுள்ள தேசங்களை குறித்த தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். இவை எல்லாமே முற்றிலுமாக அப்படியே நிறைவேறினபடியால் இந்த தேசங்கள் எல்லாமே பூமியிலிருந்து மறைந்துவிட்டன. இந்த காலகட்டம் வரையில் எசேக்கியேல் தீர்க்க தரிசி எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டுதான் இருந்தார். ஏனென்றால் எருசலேமின் இறுதி சிறைப்பிடிப்பு இன்னும் நிகழவில்லை. கடைசி வரை ஜனங்கள் பொய் தீர்க்க தரிசிகளின் சத்தத்திற்கே செவி சாய்த்தார்கள். தேவன் எருசலேமை அழிக்கப் போவதில்லை என்றும் இஸ்ரவேல் தேசம் இன்னும் தொடர்ந்து அழியாமல் இருக்கும் என்றும் அவர்கள் சொன்ன பொய் வார்த்தைகளிலேயே உற்சாகம் அடைந்திருந்தார்கள். ஆனால் எருசலேம் அழிக்கப்பட்ட பொழுது அந்த ஜனங்கள் குழப்பமடைந்தார்கள், கலக்கமடைந்தார்கள். பாபிலோனிலே இந்த வார்த்தைகள் கேட்கப்பட்ட பொழுது அதாவது எருசலேம் அழிக்கப்பட்டது என்ற சத்தத்தை அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் பொய் தீர்க்கதரிசிகளின் மேலே வைத்திருந்த நம்பிக்கையை இழந்தார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூறியது இப்பொழுது உண்மை என்று நிரூபணமாகிவிட்டது. இதற்கு பிறகு இதனை தொடர்ந்துள்ள எருசலேமின் அழிவை குறித்த நிகழ்ச்சிகளை அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லவில்லை. ஏனென்றால் எசேக்கியேல் வரலாறு எழுதவில்லை, அவர் தீர்க்க தரிசனமே உரைத்துள்ளார். ஆகவே எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய கவனத்தை சுற்றுப்புறத்தில் உள்ள தேசங்களை நோக்கி திருப்புகிறார். அந்த தேசங்களிலே நடக்கப்போகிற காரியங்கள் என்ன? இந்த அதிகாரத்திலே நமக்கு மிகவும் அற்புதமான தெய்வ செய்தி இருக்கிறது. அங்கே தேவனுடைய நகரமாகிய எருசலேம் அழிந்து கிடக்கிறது. அங்கே எரேமியா என்ற தீர்க்கதரிசி அதன் அழிவுகளின் மீது நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருக்கிறது. இவர் உடைந்த இருதயமுள்ள ஒரு ஊழியர். இவர் 500 ஆண்டுகளுக்கு பின்பு வரப்போகின்ற இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக அங்கே நிற்கிறார். இவரும் ஒலிவு மலையிலே அமர்ந்து கொண்டு இந்த எருசலேமிற்கு மீண்டும் வரும் அழிவை குறித்து கண்ணீர் விட்டு அழுதார். ஏனென்றால் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். நான் இன்னொரு தீர்க்கதரிசி அங்கே பார்த்தேன். அவர் அழவில்லை. அவர் ஏன் அழவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எருசலேமின் அழிவு நேரிடும் அதே சமயத்திலே அவருடைய அன்பான மனைவி மரித்து போனாள். எசேக்கியேல் அவளை மிகவும் நேசித்தார் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது. அவளுக்காக அழவேண்டாம் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவனால் சொல்லப்பட்டது. அவர் தன்னை கடினப்படுத்திக் கொண்டவராக காணப்பட்டார். தேவன் இவ்விதமாகவே இருக்கிறார் என்று அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். எரேமியாவும் எசேக்கியேலும் தேவனுடைய இரண்டு பக்கங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். இன்றைய நாட்களிலே நாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, தேவன் இளகிய மனதுடையவர், அதாவது எரேமியாவை போல. இயேசு கிறிஸ்து இரக்கமும் கிருபையும் உள்ளவர். எவருடைய அழிவையும் அவர் விரும்புகிறதில்லை. ஆகவேதான் அவர் சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக தனது ஜீவனை கொடுத்தார். அதேவேளையில் அவர் தம்மை புறக்கணித்த நகரங்களை குறித்து சொல்கிற காரியத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:13 முதல் வாசிக்கிறேன். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மென்மையான இயேசு கிறிஸ்துவின் உதடுகளிலிருந்து வெளிவந்த கடுமையான வார்த்தைகளை இங்கே நாம் பார்க்கிறோம் இல்லையா? மேலும் அவர் கூறும் இன்னும் சில காரியங்களை கவனியுங்கள். லூக்கா 11:44, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறீர்கள், அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். தேவன் எவ்விதமாக கடிந்து கொள்கிறார் பார்த்தீர்களா? தேவனுக்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. பிரியமானவர்களே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆனால் நாம் பொதுவாக ஒருபட்சமான காரியத்தையே அதிகமாக கேட்கிறோம். அப்படிப்பட்ட கருத்துக்களையே உடையவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் அன்பானவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அடிக்கடியாக கேட்கிறோம். தேவன் அன்பாக இருக்கிறது உண்மைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் பரிசுத்தமானவர் என்பதையும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். பரலோகத்திற்கு செல்வதற்காக நீங்கள் படகிலே ஏறி ஒரு இனிமையான பயணத்தினை மேற்கொள்வதால் சென்றுவிட முடியாது. நீங்கள் சிலுவையிலே இரத்தத்தை நமக்காக சிந்தின இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பரலோகம் செல்ல இயலும். அவரை ஏற்றுக்கொள்வதனாலே நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக மாறுவீர்கள். அவருடைய நீதியால் மூடப்படுவீர்கள். இப்பொழுது நீங்கள் தேவனுக்கு முன்பாக முழுமையானவர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்களாக நிற்க முடியும். நீங்கள் அவருடைய ரட்சிப்பை புறக்கணிப்பீர்களானால் உங்களுக்கு நியாய தீர்ப்பை தவிர வேறு ஒன்றும் கிடைக்காது. நாம் இன்றைய நாட்களிலே தேவனை குறித்து ஒருதலை பட்சமான கருத்துடையவர்களாய் இருக்கிறோம். அநேக மக்கள் கூறுகிற தவறான கருத்துக்களை கேட்டு தேவன் அன்புடையவர் என்பதை மட்டும் மனதிலே கொண்டவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது பிரசங்கிக்கிறவர்களும் அவ்வாறே ஒருதலைபட்சமாக பிரசங்கிக்கிறார்கள். தேவனின் இரக்கத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் குறித்தே அதிகமாக பேசுகிறார்கள். ஒரு சமநிலையான போதகம் இன்று இல்லை என்று சொல்லலாம். தேவனுடைய கோபத்தையும் நியாய தீர்ப்பையும் அவர்கள் சொல்லுகிறதில்லை. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நியாயம் தீர்க்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்று அநேகருக்கு எசேக்கியேல் புத்தகம் ஒரு மூடப்பட்ட புத்தகமாக, முத்திரையிடப்பட்ட புத்தகமாக காணப்பட இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். வேதத்தை முழுமையாக நம்பாத சில ஊழியர்கள் எசேக்கியேல் புத்தகத்தை யாரும் புரிந்து கொள்ள முடியாது என்று கூறி இப்படிப்பட்ட மக்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். அவர்கள் இந்த புத்தகத்தை படிக்காத வரை அது அவர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கும். இது உறுதி பிரியமானவர்களே. நாம் இதுவரை ஒரு சிறந்த கோட்பாடு நமக்காக இங்கே சொல்லப்பட்டதை பார்த்தோம். இது நமக்கு கொடுத்த செய்தியை நாம் தவற விட்டுவிடவில்லை என்று விசுவாசிக்கிறேன். நாம் இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தை சுற்றியுள்ள தேசங்களுக்கு வந்த நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கப் போகிறோம். இவை எல்லாமே ஏற்கனவே நிறைவேறிவிட்டன. ஆனாலும் இவை எல்லாமே முக்கியமானவைகள்தான். ஏனென்றால் அவை திரும்பவும் வரப்போகின்றன. தேவன் ஒருவரே அதை திரும்ப கொண்டு வர முடியும். தான் அதை செய்யப்போவதாகவும் தேவன் கூறுகிறார். முதலாவது அம்மோன் புத்திரருக்கு எதிரான தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம். இந்த அம்மோன் புத்திரரின் ஆரம்பமே தவறானது. அவர்கள் ஒரு நாடோடி கூட்டம். லோத்துவிற்கும் அவருடைய இளைய மகளுக்கும் இடையே நிகழ்ந்துவிட்ட தவறான உறவினாலே இந்த சந்ததி உருவானது. இவர்களுடைய நாடு சவக்கடலை ஒட்டின பகுதியிலே அமைந்திருந்தது. இவர்கள் நேபுகாத்நேச்சாருக்கு கீழ்ப்பட்டிருப்பார்கள் என்று தேவன் கூறியபடியே இவர்கள் ஆனார்கள் என்று பார்க்கிறோம். இவர்களுக்கு எதிரான நியாய தீர்ப்பிற்கான காரணத்தை தேவன் சொல்லுகிறதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம். கவனிங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 25 அதிகாரம் 3 வசனம். அம்மோன் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற போதும், இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்படுகிற போதும், யூதா வம்சத்தார் சிறையிருப்பிலே போகிற போதும், நீ அவர்களுக்கு விரோதமாக ஆ ஆ என்று நிந்தித்தபடியினால். எதிராளிகள் இஸ்ரவேலை அழித்த பொழுது இந்த அம்மோன் புத்திரர்கள் கைகொட்டி சிரித்தார்கள். அவர்கள் கூட்டாளிகள். ஆனால் அதே எதிராளி அம்மோன் புத்திரர் தேசத்தையும் அழித்தான். எரேமியா 49 அதிகாரம் 6 வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். அதற்கு பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார். ஏனென்றால் அவரே கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காக. இப்பொழுது 7 வசனத்தை பாருங்கள். இதோ உனக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி உன்னை ஜாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்பு கொடுத்து உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறற்று போக பண்ணி உன்னை தேசங்களுக்குள்ளே அழித்து உன்னை நிர்மூலமாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். இதனைத் தொடர்ந்து நாம் மோவாபிற்கு எதிரான தேவ நியாய தீர்ப்பை பார்க்கிறோம். இந்த மோவாபியர்கள் அம்மோன் புத்திரரை விட நாகரீகத்தில் சிறந்தவர்கள். லோத்துவிற்கும் அவருடைய மூத்த மகளுக்கும் இடையே நிகழ்ந்துவிட்ட தவறான உறவினாலே உருவான சந்ததியே இது. எனவே இவர்களின் ஆரம்பமும் தவறானதுதான். இந்த மோவாப் தேசம் இஸ்ரவேலுக்கு கிழக்கிலே சவக்கடலின் வடபகுதியிலே அமைந்திருந்தது. ரூத்தின் தேசம் இந்த மோவாப் தேசம்தான். ரூத் தாவீதின் முன்னோர்களிலே ஒருத்தி. ஆகவே இவள் இயேசு கிறிஸ்துவுக்கும் மூதாதையர்களிலே ஒருவளாக இருந்தாள். இவளுடைய பெயர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையிலே வருகிறதை நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 5 வசனத்திலே பார்க்கலாம். சரி, மோவாபை தேவன் நியாயம் தீர்த்ததற்கான காரணங்களை பாருங்கள். எசேக்கியேல் 25 அதிகாரம் 8-9 வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதா வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்கும் ஒத்தவர்கள் என்று மோவாபும் சேயீரும் சொல்லுகிறபடியினால், இதோ அம்மோன் புத்திரரின் பேர் ஜாதிகளுக்குள் இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரரின் தேசத்தை கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து சுதந்திரமாய் உப்பு கொடுக்கிற வண்ணமாக. இதனைத் தொடர்ந்து ஏதோமிற்கு எதிரான தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். இந்த தேசம் ஏசாவின் சந்ததியிலே வந்தது. இவருடைய பிறப்பை குறித்து நாம் ஆதியாகமம் 25 அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஒபதியா என்ற சிறிய புத்தகத்திலே ஏதோமிற்கும் பாறைகளால் சூழப்பட்ட நகரமாகிய போஸ்ராவிற்கும் மீதான நியாய தீர்ப்பை குறித்த விளக்கத்தை தருகிறது. அடுத்து வருகிற வசனங்களிலே அவர் ஏதோமை நியாயம் தீர்த்ததற்கான காரணத்தை சொல்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 25 அதிகாரம் 12-13 வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழி வாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவங்கி தேதான் மட்டும் வனாந்திரமாக்குவேன், பட்டயத்தால் விழுவார்கள். தேவனுடைய ஜனங்களை ஏதோ மக்கள் நடத்திய விதத்தினாலே அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. இதனையடுத்து நாம் பெலிஸ்தீர்கள் மீது வந்த தேவ நியாய தீர்ப்பை குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். 15 வசனம் முதல் 17 வசனம் வரை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராயிருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டுமென்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியினால் இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திரக்கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழி வாங்குவேன். நான் அவர்களில் பழி வாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பெலிஸ்தியர்கள் முற்றிலும் இல்லாமல் மறைந்து போய்விட்டார்கள். அவர்கள் அந்த தேசத்தில் இல்லை. எசேக்கியேலின் தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிற்று. அருமையானவர்களே, தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் எதிராக பாவம் செய்த ஜனங்களை தேவன் நியாயம் தீர்த்ததை குறித்த காரியங்களைத்தான் நாம் தியானித்தோம். ஆம், தேவன் அவருடைய ஜனங்களையும் அவரை விசுவாசியாத ஜனங்களையும் நியாயம் தீர்க்கிறவர். அவர் எல்லார் மேலும் அதிகாரம் உடையவர். அவரிடத்திலிருந்து எவருமே தப்ப முடியாது. இதனைத் தொடர்ந்து நாம் எசேக்கியேல் 26 அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். எசேக்கியேல் 26 முதல் 28 அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே தீருவுக்கும் சீதோனுக்கும் எதிரான தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். இந்த தீருவும் சீதோனும் மிகவும் நெருக்கமான பகுதிகள். நகமும் சதையும் போன்றவர்கள். ஒன்றை விட்டுவிட்டு நாம் மற்றொன்றை சிந்திக்க முடியாது. தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறக்கூடியவை என்பதற்கு இந்த அதிகாரங்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன. தீரு என்பது பொனேஷியன் நாட்டின் தலைநகரமாக விளங்கிற்று. இது கடல் வியாபாரத்திலே சிறந்து விளங்கிய நாடாகும். இவர்கள் மத்திய தரைக்கடல் பகுதியையும் தாண்டி வியாபாரம் செய்தார்கள். இவர்கள் இங்கிலாந்து வரை சென்று தகரத்தை வாங்கி வந்திருக்கிறார்கள். வட ஆப்பிரிக்க தேசத்திலும் இவர்களுடைய குடியிருப்பு பகுதியை உருவாக்கியிருக்கிறார்கள். ஸ்பானிய தேசத்திலே உள்ள தர்ஷிஸ் பட்டணம் இவர்களால் உருவாக்கப்பட்டது. ஆகவே இவர்கள் மிகவும் அதிகமான குடியிருப்பு நாடுகளை அமைக்கிறவர்களாய் இருந்தார்கள். தீரு ஒரு சிறந்த அதேவேளையிலே பெருமை கொண்ட நகரமாகும். தீருவின் ஈராம் என்ற ராஜா தாவீதுக்கு மிகவும் நெருங்கிய நண்பனாக விளங்கினான். இவன் கட்டிடங்களுக்கு தேவையான மரங்களை பொருட்களை சாலமோனுக்கு அனுப்பி வைத்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீதிற்கும் ஈராமிற்கும் இடையே இருந்த நெருக்கமான உறவு போல சாலமோனுக்கும் ஈராமிற்கும் இடையிலே இல்லை. ஈராம் ஒரு சிறந்த அரசன் என்பதிலே சந்தேகமில்லை. இருந்தபொழுதிலும் பாகால் தொழுகை இந்த தீர்விலும் சீதோனிலும் முக்கியமாக காணப்பட்டது. சீதோனியின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தியாகிய ஏசபேல் ஆகாபிற்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள். இவள் இந்த வட இஸ்ரேல் தேசத்திலே பாகால் வணக்கத்தை புகுத்தினாள் என்று பார்க்கிறோம். நாம் இப்பொழுது தீர்வையும் சீதோனையும் குறித்து தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை பார்ப்போம். எசேக்கியேல் 26 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். 11 வருஷம் 1 தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், மனுபுத்திரனே, தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக ஆ ஆ ஜனதளங்களின் ஒலிமுக வாசலில் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியினால். பிரியமானவர்களே, எருசலேம் அழிக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் தீருவும் அழிக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சார் தீருவை கைப்பற்றினான். வசனம் 3 பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீருவே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வரப்பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வரப்பண்ணுவேன். இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று கர்த்தர் ஒரு இடத்தை பார்த்து சொல்வார் என்றால் தேவன் அதற்கு எதிராக வருவது உறுதி. பிரியமானவர்களே, அலைகள் கரையை உடைப்பது போல தேசங்கள் தீர்விற்கு எதிராக வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். பெரிய வியாபார ஸ்தலமாகிய அந்த நகரம் இல்லாமல் போயிற்று. இப்பொழுது எசேக்கியேல் 26:4 பாருங்கள். அவர்கள் தீருவின் மதில்களை அழித்து அதன் கொத்தளங்களை இடித்து போடுவார்கள். நான் அதன் மண்ணும் அதில் இராதபடிக்கு விளக்கி போட்டு அதை வெறும் பாதையாக்கி விடுவேன். நேபுகாத்நேச்சார் தீருவுக்கு எதிராக வந்து அதை அழித்து போட்டான். ஆனால் அவன் அதை மண்ணை விளக்கி பாதையாக்கி விடவில்லை. 5 பாருங்கள். அது வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கும். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அது ஜாதிகளுக்கு கொள்ளையாகும். அந்த தேசம் ஒரு மீன்பிடிக்கும் நகரமாக மாறிவிடும். அது ஒரு பெருமை மிகுந்த வர்த்தக ஸ்தலமாக இருக்கப் போவது இல்லை என்று தேவன் சொல்கிறார். அந்த வண்ணமாகவே இந்த பகுதி இந்நாளிலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, எசேக்கியேல் 26:6 வாருங்கள். வெளியில் இருக்கிற அதன் குமாரத்திகளோ பட்டயத்தால் கொண்டு போடப்படுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அதன் குமார்த்திகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதன் குடியிருப்பு நாடுகளை குறிக்கிறது என்று விசுவாசிக்கலாம். சைப்ரஸ் தீவுகளிலும் இவர்களுடைய குடியிருப்பை உருவாக்கியிருந்தார்கள். சைப்ரஸ் என்பதற்கு வெண்கலம் என்ற அர்த்தமாகும். இவர்கள் சைப்ரஸ் தீவிலிருந்து வெண்கலத்தை பெற்று வியாபாரம் செய்தார்கள். பொய்னேஷியன்ஸ் இந்த விதமாக உலோகங்களை பழைய நாகரீக உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் 26:7-10 பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீருவுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். அவன் வெளியில் இருக்கிற உன் குமார்த்திகளை பட்டயத்தினால் கொண்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி உனக்கு விரோதமாக அணை போட்டு உனக்கு விரோதமாக கேடயங்களை எடுத்து உன் மதில்களை இடிக்கிற இயந்திரங்களை எதிரே வைத்து தன் கட்டை பாறைகளால் உன் கொத்தளங்களை இடித்து போடுவான். அவன் குதிரைகளின் ஏராளத்தினால் தூள் எழும்பி உன்னை மூடும். இடித்து திறப்பாக்கப்பட்ட பட்டணத்தில் பிரவேசிக்கும் வண்ணமாக அவன் உன் வாசல்களுக்குள் பிரவேசிக்கையில் குதிரை வீரரும் வண்டில்களும் ரதங்களும் இறைகிற சத்தத்தினாலே உன் மதில்கள் அதிரும். எருசலேம் சுவர்களை நேபுகாத்நேச்சார் எவ்வாறு தகர்த்தானோ அவ்வாறே தீருவின் சுவர்களையும் தகர்த்தான். இந்த தீர்க்க தரிசனம் அவ்வாறே நிறைவேறிட்டு. நீங்கள் இசைக்கேல் 26:7-11 உள்ள வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே நேபுகாத்நேச்சார் நகரை பிடிப்பான் என்பது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அவன் என்று அடிக்கடி இந்த பகுதியிலே சொல்லப்படுவது நேபுகாத்நேச்சாரை குறிக்கிறது. ஆனால் 12 அவன் என்பதற்கு பதிலாக அவர்கள் என்ற சொல் பயன்படுத்தப்படுவதை கவனித்து பார்க்க வேண்டும். அதாவது அநேக தேசங்கள் தீருவுக்கு எதிராக வரும் என்பதை அவ்வாறு சொல்கிறார். அடுத்து வருகிற வசனங்களிலே அதை கவனித்து பாருங்கள். எசேக்கியேல் 26:12 பாருங்கள். அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு உன் சரக்குகளை சூறையாடி உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவிலே போட்டு விடுவார்கள். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற இன்னும் காலம் இருக்கிறது. 300 தீருவின் அழிவுகள் அப்படியே கிடந்தன. நேபுகாத்நேச்சார் அந்த நகரை அழித்தாலும் அந்த தீர்க்க தரிசனத்தின் 2 பகுதி இன்னும் நிறைவேறாமல் இருந்தது. யார் அந்த நகரத்தின் அழிவுள்ள மண்ணை அதில் இராதபடி விலக்கி போட்டு அதை வெறும் பாதையாக்கி போடுவார்கள்? மேற்கிலிருந்து மகா அலெக்சாண்டர் இதற்கென புறப்பட்டு வந்தான். தானியல் தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்படும் ஆட்டுக்கடா இவனை அர்த்தப்படுத்துகிறது. தீருவின் ஜனங்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பியவுடன் அவர்கள் தீரு நகரத்தை திரும்ப கட்ட முயற்சித்தார்கள். இவர்கள் தங்களுடைய முக்கியமான பழைய இடத்தை மறந்து ஒரு தீவிலே அதை கட்ட நினைத்தார்கள். இவர்கள் ஏற்கனவே கடலில் வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தபடியால் தீவில் இருந்தால் தங்களை நன்றாக காத்துக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்திலே தீவில் தங்களுடைய புதிய நகரத்தை அமைத்தார்கள். அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தபொழுது அங்கே தீர் அழிந்து போன நிலைமையிலே கிடந்ததையும் அவர்களின் புதிய நகரம் ஒரு தீவிலே அமைந்திருந்ததையும் கண்டார். அதை சென்று அடைவது கடினமாக அவருக்கு தோன்றியது. ஆகவே அந்த தீவை சென்று அடைய புதிய வழியை அலெக்சாண்டர் உருவாக்க முனைந்தார். தன்னிடத்திலே போதுமான வீரர்களும் நேரமும் இருந்தபடியினால் அந்த தீவிற்கு சாலையை அமைக்க முடிவு செய்தார். சரி, இதற்கான கல் மண் போன்றவற்றை எங்கே பெற முடியும்? அலெக்சாண்டர் பழைய நகர அழிவுகளை, கல் மண் போன்றவற்றை பயன்படுத்த முடிவு செய்தார். அவ்வாறே அதன் பொருட்கள், ஏன் எல்லா அழிவுகளுமே அதிலே அள்ளி போடப்பட்டு சாலை அமைக்கப்பட்டது. அந்த சாலை வழியாக அலெக்சாண்டரின் படையானது நேராக தீர்வுக்குள் சென்றது. அவர் தீர்வை அளித்தார். அவ்வாறு அளிக்கப்பட்ட தீர்வு பட்டணமானது திரும்ப கட்டப்படவே இல்லை. அருமையானவர்களே, இது ஒரு சிறந்த தீர்க்க தரிசனம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல சில குறை கண்டுபிடிக்கும் நபர்கள் எருசலேம் அழிக்கப்பட்ட பின்னர்தான் அதன் அழிவை குறித்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே அலெக்சாண்டர் தீர்வை அளித்ததும் எசேக்கியேல் கூறின தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்தான். இதை குறித்து அவர்கள் குறை சொல்ல முடியாது. பழைய தீர் பட்டணம் அளிக்கப்பட்டதற்கும் 300 ஆண்டுகளுக்கு பின்னரே அலெக்சாண்டர் புதிய நகரத்தை அளித்தார். அப்பொழுது எசேக்கியேல் மரித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனவே தீர்க்க தரிசனங்களை தேவனே உரைக்கிறார். எசேக்கியேல் மூலமாக இவ்வாறு துல்லியமான தீர்க்க தரிசனங்களை அவரே கொடுத்தார். இந்த பகுதிக்கு நீங்கள் சென்று இன்றும் அதன் அழிவுகளை காண முடியும். எசேக்கியேல் உரைத்த விதமாகவே அதன் மண்ணும் அதில் இராதபடிக்கு விலக்கப்பட்டதை நீங்கள் காண இயலும். நீங்கள் அதை பார்த்த பின்னர் தேவனுடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வெறும் கட்டுக்கதை என்று உங்களால் சொல்ல முடியாது. சீதோன் இன்றும் நின்று கொண்டிருக்கிறது, ஆனால் தீரு மறைந்து போய்விட்டது. எவரும் இதை திரும்ப கட்ட முயற்சிக்கவில்லை. லெபனானும் முயற்சிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையின்படி அது திரும்ப கட்டப்படவில்லை. என கருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அது நிச்சயமாய் நிறைவேறும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுவதும் தேவனுடைய கிருபையினாலே கிடைக்கிற நித்திய ஜீவனும் உண்மையானது. தேவன் பாவத்தை நியாயம் தீர்க்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:5. உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:5.